தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரை தொகுப்பை வாசிப்பவர் முனைவர் ச. மதிப்பிரியா. கட்டுரை தொகுப்பின் பெயர் வீரர் உலகம். கட்டுரை ஆசிரியர் திரு கீவா ஜெகநாதன். பதிப்பித்த ஆண்டு 1966. கட்டுரை எண் 2. நிறை மீட்கும் போர். அயல் நாட்டார் தம் காட்டின் எல்லைக்கு வந்து தம்முடைய ஆநிறையை அடித்துக் கொண்டு சென்று விட்டார்கள் என்பதை ஆயர்கள் வந்து சொன்னார்கள். எதிர்பாராத இந்த செய்தியை கேட்டு ஆநிறைக்குரிய நாட்டினர் தோள்கள் துடித்தன. அரசன் வீறு கொண்டு எழுந்தான். உடனே அந்த பசு கூட்டத்தை மீட்டு வாருங்கள் என ஆணை பிறந்தது. வீரம் சிறந்த காளையர் கைப்பட்ட பசு கூட்டத்தை மீட்க முடியுமோ? காலன் வாயிலை புகுந்த உயிரை மீட்டாலும் மீட்கலாம், போன பசுக்களை மீட்க இயலாது என்று யாரோ சொன்னார்கள். பகைவரின் வலிமை மிக அதிகம் என்பது அவர்கள் நினைவு. கேட்ட வீரர்களுக்கு சினம் பொங்கியது. யமனிடம் சென்ற உயிரையும் மீட்டு வரும் விரலுடையோம் யாம் என்று நிமிர்ந்து நின்று பேசினார்கள். ஆநிறையை மீட்டு வர வேண்டும் என்று மன்னன் கட்டளை பிறப்பித்த உடனே கிணைப்பறையை முழக்கினார்கள். வீரர்கள் திரண்டனர். பசுக்களை மீட்பதற்கு புறப்பட்ட அவர்கள் தமிழ் மரபுப்படி கரந்தை மாலையை அணிந்து கொண்டார்கள். போரின் ஒவ்வொரு நிலையிலும் வெவ்வேறு பூக்களை அணிவது வீரர்களின் வழக்கம். தம் அரசருக்கே உரிய அடையாள மலரோடு இந்த போர் பூவையும் அணிந்து கொள்வார்கள். பகைவர் போன வழியை பின்பற்றி சென்றார்கள் வீரர்கள். ஆவினங்கள் நாட்டின் செல்வம் அல்லவா? சங்குகள் முழங்கின, கொம்புகள் ஒலித்தன, பல வகை முரசங்கள் ஒலி எழுப்பின. பசுமாடுகள் சென்ற வழியை சுவட்டினால் அறிந்து அந்த வழியே சென்றார்கள் வீரர்கள். அவர்கள் நடையில் மிடுக்கு ஒழுந்தது. அவர்கள் கையில் வேல்கள் மின்னின. எங்கே பகைவரை கண்டாலும் அங்கே மடக்கி அவரை சாய்க்க வேண்டும் என்ற துடிதுடிப்புடன் நடந்தார்கள். இதோ புழுதி தெரிகிறது, ஆராவாரமும் கேட்கிறது. ஆநிறையை வளைத்துச் சென்றவர்களின் கூச்சல்தான் அது. விரைவில் அவர்களை சுற்றி வளைக்க ஓடினார்கள். அவர்களை அண்டி மோதினார்கள். சிங்கமும் சிங்கமும் யானையும் யானையும் பொருதுவது போல் இரண்டு பக்கத்து வீரர்களும் எதிர்த்து போரிடத் தொடங்கினார்கள். தம்முடைய நாட்டுச் செல்வமாகிய ஆநிறைகளை கொண்டு சென்ற கல்வரிவர் என்ற சினத்தால் அவற்றை தேடி வந்த வீரர்களும் மிடுக்குடன் போர் செய்தார்கள். தேனி கூட்டை கழித்து விட்டவர்களின் கதியை அடைந்தார்கள் பசுக்களை கொண்டு சென்றவர்கள். பசுக்களை மீட்ட பிறகே வீட்டுக்கு வருவோம் என்று சபதம் செய்து கொண்டு வந்த மறவர்களின் வீரத்தை என்னவென்று சொல்வது? சமயம் வரும்போதுதான் இன்னாரிடம் இன்ன வலிமை இருக்கிறது என்பது தெரிய வரும். ஒவ்வொரு வீரனும் ஒவ்வொரு வகையில் வீரச் செயலை ஆற்றுகிறான். ஒரு வீரனை பலர் சூழ்ந்து கொண்டார்கள். அவன் பசுமாடுகளை மீட்டு தன் காட்டுக்கு அனுப்பிவிட்டான். அந்த நிலையில் அவனை பகைவர் சுற்றி நின்று மொய்த்தார்கள், வெங்கனை ஏவினார்கள். அவன் பலரை மாய்த்து வீர மரணம் எய்தினான். அதோ மற்றொரு வீரன் தனியாக நின்று தன்னை சூழ்ந்தவர் உடல்களை எல்லாம் வெட்டி குவித்து விட்டான். அவனை எதிர்த்தவர்களில் பலர் வீழ்ந்தனர், பலர் புறமுதுகிட்டு ஓடினர். அவன் இன்னும் தன் கோபம் ஆறாமல் தனியே யார் வந்தாலும் ஒரு கை பார்க்கிறேன் என்று நின்று கொண்டிருக்கிறான். மற்றொரு வீரன் தன் வாளை உரை நின்றும் உருவி ஏந்தி கொண்டு போர்க்களத்தில் பெருமிதத்தால் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவன் தன்னை எதிர்த்தவர்களை விண்ணுலகுக்கு ஏற்றியவன். துடியை அடித்து ஒலி எழுப்புகிறார்கள் அருகில் நின்றவர்கள். அந்த ஒலிக்கு ஏற்றபடி அந்த வீரன் தன் அடியை மாறி மாறி வைத்து வெற்றி களிப்புடன் ஆடுகிறான். பின்னும் ஒருவன் வேலை சுழற்றிக் கொண்டு ஆடுகிறான். வந்த காரியம் நிறைவேறியது என்னும் மகிழ்ச்சி கடலில் அவன் மிதக்கிறான். துடி கொட்டுகிறது. அதன் தாளத்துக்கு ஏற்றபடி அவன் கையில் வேல் சுழல்கிறது. அவன் கால்கள் சதியிட்டு நடனம் செய்கின்றன. அவன் கை வேலில் மாலையை அணிந்திருக்கிறான். ஹா, என்ன வெறி அவனுக்கு! பகைவருடைய குடலை எடுத்து அதையே மாலையாக அதற்கு கட்டி ஆடுகிறான். மேற்கோள் துவக்கம். மாட்டிய பிள்ளை மரவர் நிறம் திறந்து கூட்டிய ஏகம் குடர்மாலை சூட்டிய பின் மாறு இறிய சீறி நுடங்குவான் கை கொண்ட வேந்திரிய விம்மும் துடி. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். பகைவரை மாளும்படி செய்த இந்த காளை பகை வீரர்களுடைய மார்புகளை பிளந்து பறித்த வேற்படக்கி அவர்களுடைய குடலையே மாலையாக சூட்டிவிட்டு பிறகு பகைக்கட்டு ஓடும்படி சீறி ஆடுகிறான். அவனுடைய கையிலே வைத்திருக்கும் வேல் சுழல சுழல துடி ஒலிக்கிறது. அடைப்புக்குறி முடிவு. இவ்வாறு ஆவினை மீட்கும் பொருட்டு நடைபெறும் போரில் சிலர் பகைவர் பலரை மாய்த்து தாமும் வீர ஸ்வர்க்கம் புகுந்தார்கள். அவர்களை எண்ணி எண்ணி பாணர்கள் வருந்தினார்கள். வீரர் புகழை பாடும் இயல்புடையவர்கள் அவர்கள். இப்போது பெரு வீரனுடைய மறைவு கருதி புலம்புகிறார்கள். சென்னா புலவர்களுடைய புகழ் மாலைகளை அணிந்தவன் அவன். பகைவர் படையை புலி போலே சென்று தாக்கி அழித்தான். அவன் இப்போது வீழ்ந்து விட்டான். அது கண்டும் நம் கண்கள் விழவில்லையே என்று இறங்கி வருந்தினார்கள். இவ்வாறு அவர்கள் பாடுவதை கையறு நிறை என்று தமிழ் நூல்கள் கூறும். மற்றவர்கள் தாம் பெற்ற வெற்றியை பாராட்டி கள் உண்டு மகிழ்ந்தார்கள். ஒரு வீரன் மட்டும் யாரேனும் வந்தால் எதிர்க்கலாம் என்று தான் அந்த உண்டாட்டில் ஈடுபடாமல் தனியே நின்றான். தன் நாட்டு பசுக்களை மீட்டு வந்த மறவர்களுக்கு அரசன் பல வகை பரிசுகளை வழங்கினான். நிலங்களை அளித்தான். அவற்றை பெற்ற வீரர்கள் மன்னனை பாராட்டி வாழ்த்தினார்கள். இத்தகைய மன்னனுடைய ஆட்சியின் கீழே வாழும் சிறப்புடைய நாங்கள் பகைவரை எரிந்து போர்க்களத்தில் எங்கள் உயிரை தியாகம் செய்யவும் சித்தமாக இருக்கிறோம். அது பெருதற்கரிய பேறு என்று பெருமிதத்துடன் சொன்னார்கள். இத்தகைய வீர குடிமக்கள் இந்த நாட்டில் மலிந்திருக்கிறார்கள். அவர்கள் வழி வழியே வீரத்தையே வளர்த்து வருகிறார்கள். அவர்கள் வாழும் மண் வீர மனம் வீசுவது. அவர்கள் உடலில் ஓடும் குருதி வீர செருக்குடையது. இன்று நேற்று வந்த குடியல்ல அவை. பூமி தோன்றின நாள் தொட்டு வாழும் வீரமும் ஏந்தி புகழ்பெற்று வரும் குடிகள். அத்தகைய குடியில் பிறந்தவர்கள் தம் நாட்டு ஆண்டிரையை மீட்டு வந்து புகழ்பெற்று நிற்பது ஒரு வியப்போ. மேற்கோள் துவக்கம். பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் எல் வியப்பாம். வையகம் போர்த்த வயங்கொழி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். பொய்யானது நீங்க இந்த குடி நாள்தோறும் புகழை உண்டாக்குதல் என்ன அதிசயம்? இது எத்தகைய குடி தெரியுமா? பூமி முழுவதையும் மறைத்து பெருகிய யுகாந்த காலத்து பிரளய வெள்ளம் வடிந்து போக முதல் முதலில் மழை தோன்றியது, மண் தோன்றவில்லை. அத்தகைய பழைய காலத்திலேயே அந்த மழையில் கையில் வாளுடனே எல்லோருக்கும் முதலிலே தோன்றி இன்றுகாரும் வளர்ந்து பழமை பெற்ற குடி இது. அடைப்புக்குறி முடிவு. இவ்வாறு அந்த குடியின் பெருமையை புறப்பொருள் வெண்பா மாலை கூறுகிறது. பகைவர் நாட்டு பசுக்களை கொண்டு வருவதோடு தொடர்புடைய வீர செயல்களை சொல்லும் பகுதிக்கு வெற்றித்திணை என்றும், பகைவர் அடித்துச் சென்ற ஆணிரையை மீட்டுக் கொணரும் வீர நிகழ்ச்சிகளை சொல்லும் பகுதிக்கு கரந்தை திணை என்றும் தமிழ் புலவர்கள் பெயர் கொடுத்து வழங்குவார்கள். இந்த இரண்டும் பின்னாலே நிகழப்போகிற பெரும் போருக்கு முன்பு நிகழும் செயல்கள். துரியோதனதியர் விராட மன்னனுடைய நாட்டிலிருந்து ஆணிரைகளை கொண்டு சென்றார்கள். அவற்றை மீட்டு அப்போது நிகழ்ந்த போரிலே அர்ஜுனன் துரியோதனன் முதலியோரை புறமுதுகிட்டு ஓடச் செய்தான். இதை பாரதத்தில் காணலாம். பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் காடுகளில் இருந்து வாழ்ந்து அப்பால் ஓராண்டு மறைவாக மச்ச நாட்டு அரசனாகிய விராடனுடைய நகரத்தில் வெவ்வேறு கோலம் புனைந்து மறைந்து வாழ்ந்தார்கள். தருமன் புரோகிதராகவும், வீமன் சமையல்காரனாகவும், அர்ஜுனன் பேடியாகவும், நகுலன் குதிரை தலைவனாகவும், சகாதேவன் பசுவை காப்பவனாகவும், திரௌபதி வண்ண மகளாகவும் மறைந்து விராடனுடைய நகரில் இருந்தார்கள். 13 ஆண்டுகள் நிறைவேறினால் பாண்டவர்கள் தமக்குரிய நாட்டை பெற்றுக் கொள்வார்கள். அதற்குள் நாம் அவரை கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் காட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்று எண்ணிய துரியோதனன் வெவ்வேறு திசைகளில் 100 கணக்கான ஒற்றர்களை ஏவினான். அவர்கள் பல இடங்களிலும் சென்று தேடியும் பாண்டவர்களை காணவில்லை. அப்போது பீஷ்மர் துரியோதனனை பார்த்து, இந்த ஒற்றர்களால் அவர்களை காண முடியுமோ? தர்மபுத்திரன் எங்கே இருக்கிறானோ அங்கே மழை வளம் சிறக்கும், விளைவு மிகும். இந்த அடையாளத்தை கண்டு தேடினால் ஒரு கால் கிடைக்கலாம் என்று சொன்னார். அப்போது ஒற்றர்களில் ஒருவன், விராடனுடைய வழக்காடு அவ்வாறு சிறந்து விளங்குகிறது என்றான். ஒரு கால் அங்கே பாண்டவர்கள் இருக்கக்கூடும். இதை கண்டுபிடிக்க தான் ஒரு வழி சொல்கிறேன். விராடன் நகரத்தில் உள்ள ஆணிரைகளை நாம் வளைத்து கொண்டு வந்து விடலாம். அங்கே பாண்டவர்கள் இருந்தால் அந்த பசு கூட்டத்தை மீட்டுச் செல்வார்கள். இல்லாவிடில் பசு கூட்டம் மீளாது என்று கர்ணன் சொன்னான். அவனுடைய யோசனையின்படியே திரிகர்த்தராயன் என்னும் மன்னனை துரியோதனன் படையுடன் அனுப்பினான். அவன் வெற்றி மாலை புனிந்து சென்று விராட நகர்ப்புறத்து எல்லையில் மேய்ந்திருந்த நிறைகளை கவர்ந்து கொண்டு வந்தான். வில்லிபுத்தூர் ஆழ்வார் தாம் இயற்றிய பாரதத்தில் திரிகர்த்தராயன் பசுமாடுகளை கவர்ந்து சென்றான் என்பதை சொல்லும் போது தமிழ் மரபை இணைத்து அவன் வெற்றி மாலையை சூடினான் என்று சொல்கிறார். மேற்கோள் துவக்கம். தக்கோர் தருஞ்சொற்கள் கேளாத துரியோதனன் சொல்லினால் மீக்கோர் மிளைச்சும் செழுந்தாம விரல் வெற்றி மிளை தோழினான் திக்கோதை எழவிம்ம முரசங்கள் அரசான திரிகர்த்தர் கோன் அக்கோணிப்படையோடு போய் ஆண் அடித்தான் அவன் சார்பிலே. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். நல்லவர்கள் கூறும் சொற்களை கேளாதவன் துரியோதனன். அவனுடைய கட்டளையினால் வீரம் மிக்கவர்கள் அணிகின்ற வளப்பமான மாலையாகிய வீரத்தை காட்டும் வெற்றியை தோளில் அணிந்து கொண்டான் அரசனான திரிகர்த்தராயன். திசைகளெல்லாம் ஓசை எழும்பும்படி முரசுகள் முழங்கின. ஓர் அக்குரோணி படையுடன் அவன் சென்று பசுமாடுகளை துரியோதனன் சார்பிலே வளைத்து வந்தான். அடைப்புக்குறி முடிவு. பசுமாடுகளை மேய்த்த ஆயர்கள் ஓடி சென்று விராடனுக்கு பகைவர் நிறை கொண்டதை சொன்னார்கள். உடனே விராடன் படைகளுடன் எழுந்து நிறையை மீட்கும் பொருட்டு புறப்பட்டான். அவனுடன் பாண்டவரில் வேடியாக இருந்த அர்ஜுனனை தவிர மற்ற நால்வரும் சென்றார்கள். படை சென்று பசுக்களை மீட்பதற்கு முன்னேறின. துரியோதனுடைய சேனை சிறிதே பின்னிட்டது. அதிகண்ட திரிகர்த்தராயன் விராடன் மேல் அம்பு மாறியை பொழிந்தான். இதை வில்லிபுத்தூரார் சொல்லும் போது தமிழ் மரபுப்படி விராடன் கரந்தை மாலை அணிந்திருந்தான் என்று பாடுகிறார். மேற்கோள் துவக்கம். மெய்கொண்ட புண்ணோடு தன் சேனை நில்லாமல் வெண்ணிட்ட பின் கைகொண்ட நிறையை கடத்தி பொலம் பொற் கடற்றினால் செய்கண்ட கழுநீர் அலங்கர் கரந்தை திருத்தாமன் மேல் மைகொண்டர் எனவில் வளர்த்தாறு பத்தாம்பு மழை சிந்தினான். மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். உடம்பிலே பட்ட புண்களோடு தன் சேனை நில்லாமல் முதுகு காட்டிய பிறகு பொற்கழலை அணிந்த காலையுடைய திரிகர்த்தராயன் தான் கைப்பற்றிய பசுமாடுகளை கடத்திவிட்டு வயலில் விளைந்த கழுநீர் மாலையோடு கரந்தை மாலையும் அணிந்த விராடன் மேல் கரிய மேகம் போல வில்லை வளைத்து 60 அம்புகளாகிய மழையை பொடிந்தான். அடைப்புக்குறி முடிவு. அவன் எதிர் நின்று பொறுத்த விராடன் அவனது தேரை வீழ்த்தினான். உடனே திரிகர்த்தராயன் வேறு தேரில் ஏறி பொருது விராடனை கைப்பற்றி தன் தேரில் கட்டிவிட்டான். அங்கே புரோகித உருவத்தில் இருந்த தருமபுத்திரன் அது கண்டு அருகில் சமையற்காரன் உருவில் நின்ற வீமனுக்கு குறிப்பால் உணர்த்த அவன் போர் செய்ய தொடங்கினான். அவனுக்கு முன் நிற்கும் ஆற்றல் யாருக்கு உண்டு? அவன் திரிகர்த்தராயனை மடக்கி விராடனை விடுவித்ததோடு பகைவனை தன் தேரில் கட்டி கொணந்தான். பொழுது சாய்ந்தது. தருமபுத்திரன் ஏவலின்படி வீமன் திரிகர்த்தனை அவிழ்த்து விட்டான். அவன் துரியோதனிடம் சென்று தனக்கு நேர்ந்ததை சொன்னான். மறுநாள் துரியோதனன் துரோணர் முதலியவர்களோடு படையெடுத்து வந்தான். விராடன் மகன் முத்தரன் போர்முனை சென்றான். அவனுக்கு வேடியாக அர்ஜுனன் தேர்விட்டான். போர்முனைக்கு வந்தவுடன் அங்குள்ள படைகளை கண்டு உத்தரன் அஞ்சு நடுங்கி ஓட அர்ஜுனன் அவனை எடுத்து தேரில் கட்டினான். தானே போர் செய்ய எண்ணினான். தான் ஓரிடத்தில் மறைத்து வைத்திருந்த தன் ஆயுதங்களை எடுத்து வந்தான். உத்தரனுக்கு அறிவுரை கூறி அவனை தேர்விடச் செய்து தானே போரிட்டு துரியோதனன் படைகளை தோல்வியுறச் செய்து ஓட்டினான். அப்போது பாண்டவர்கள் மறைவாக வாழ வேண்டிய கால எல்லை முடிவு அடைந்தது. அதனால் அர்ஜுனன் வெளிப்பட்டு போர் செய்து வெற்றி கொண்டான். மேலே கதை படர்கிறது. பாரத போருக்கு முன்னிகழ்ச்சியாக இந்த நிறைமீச்சி போர் நடக்கிறது. தமிழ் இலக்கண மரபுப்படி இந்நாட்டில் நிகழ்ந்த பெரும்பாலான போர்களில் போர் நடப்பதற்கு முன் நிறையை கொள்வதும் மீட்பதும் நடந்தன என்று தெரிய வருகிறது. அவ்வாறு மற்ற இடத்து வீரர்களும் செய்வார்கள் என்பதை பாரத கதை தெளிவிக்கிறது. கட்டுரை முடிவுற்றது.